சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த வாராந்த அமர்விலே ஸ்பெயினில் இஸ்லாம் என்ற தலைப்பிலே சில வரலாற்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தாரிகுல் அந்தலுஸ்னு சொல்வார்கள் அரபியிலே. இந்த ஸ்பெயின் வரலாறு சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு முன்னர், ஏன் ஸ்பெயினுடைய வரலாறு நாங்கள் படிக்கணும் அல்லது ஏன் மக்களுக்கு அது சம்பந்தமாக சொல்லணும் என்பது பற்றிய சில நியாயமான சந்தேகங்கள் எழலாம். அதுக்கு பதில் சொல்கின்ற விதத்திலே, ஸ்பெயின் அதாவது ஷிபுகுல் ஜசீரா அல் ஐபீரியான்னு சொல்வார்கள், ஐபீரியன் பெனிசியூலான்னு சொல்வார்கள். இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் முஸ்லிம்களால் ஆளப்பட்ட ஒரு பூமி தான் ஸ்பெயின் என்பது. ஒட்டுமொத்த நம்ம தாரிகுல் இஸ்லாமியை எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, 1/3 இந்த தாரிகுல் அந்தலுஸ் அதாவது ஸ்பெயினுடைய வரலாறு வகிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது ஒரு செய்தி. எனவே தாரிகுல் இஸ்லாமியை நம்ம படிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்னு சொன்னா, அதுல ஸ்பெயினுடைய பகுதியையும் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்பெயின் சொன்னா இன்றைக்கு நமது சகோதரர்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, இளம் தலைமுறையினர்களுக்கு ஸ்பெயின் சொன்னா பார்சிலோனா நினைவில் வரலாம், அதே போல ரியல் மெட்ரிட் நினைவில் வரலாம், அதே போல கிறிஸ்டியானியோ ரொனால்டோ போன்றவர்கள் நினைவில் வரலாம். இது கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், ஸ்பெயின் வந்து உலகத்தில் உள்ள மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலம் என்று சொல்லி சொல்லலாம். ஏனைய ஐரோப்பாவிலே உள்ள மிகச்சிறந்த பழைய அதாவது நினைவு தலங்களை கொண்ட ஒரு பூமி என்று சொல்லி நினைக்கலாம். சிலர் பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம். சுற்றுப்பயணம் செய்த பல சகோதரர்கள் குர்துபா போன்ற பல இடங்களுக்கு சென்று அங்கே உள்ள சர்ச்சுகளை பார்த்திருக்கலாம், அதில் உள்ள அலங்காரங்களை பார்த்திருக்கலாம், ரசிச்சிருக்கலாம், இன்னும் பல இடங்களுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த சர்ச்சுகளில் எத்தனையோ சர்ச் ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகளாக இருந்தவை என்பது அப்படி பார்க்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது சம்பந்தமாக நம்ம கேட்டு பார்ப்போம் சொன்னா, நிச்சயமாக தெரியாமல் இருக்கலாம். ஸ்பெயினுடைய வரலாற்றில் உள்ள கவலைக்குரிய பகுதிகளாக இருப்பவைகள் தான் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த இஸ்லாமிய அடையாளங்களாக மார்க்க கல்வியை ஊட்டி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வளர்த்த அந்த மஸ்ஜிதுகள் பிற்காலத்திலே ஸ்பெயினுடைய வீழ்ச்சியின் பின்னர் சர்ச்சுகளாக கிறிஸ்தவ தேவாலயங்களாக மாற்றப்பட்டன என்ற வரலாறு என்பது ஒரு நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய சாதாரணமாக ஒரு வாசிப்பல்ல, அது முஸ்லிம் சமூகத்துடைய மிகப்பெரியோரு பேரிழப்புகளில் ஒன்று என்று கூட சொல்லலாம். இது இரண்டாவது விஷயமாக நாங்கள் சொல்றது. அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், ஏன் எப்படி முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள், எதனால் முஸ்லிம்கள் அந்த ஸ்பெயினை இழந்தார்கள், ஏன் முஸ்லிம்கள் தோல்வியை சந்தித்தார்கள், இது ரெண்டுலேயுமே பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால், நாம் வாழக்கூடிய இந்த சர்வதேச இன்றைய இஸ்லாமிய உலகம் பேசக்கூடிய ஒன்றுதான் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. அதே போல ஹிலாபத்து உருவாக்கப்பட வேண்டும், ஒரு ஹிலாபா இஸ்லாமிய சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு உண்மையான இஸ்லாமிய ஆட்சி தலைமைத்துவம் ஒன்று தேவை என்ற இந்த முணுமுணுப்புகள் இன்றைக்கு பரவலாக பேசப்படுவதை பார்க்கிறோம். இதனால் அவ்வப்போடு ஏற்படக்கூடிய சில எதேச்சியான ஹிலாபத்து அறிவிப்புகளால் ஏமாற்றப்பட்டு பலர் நாடுகளை துறந்து அவங்களோட தலைமையில் ஜிஹாது செய்ய போறோம் என்று போகக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகொண்டிருக்கிறோம். அப்ப எனவே இந்த ஜிஹாத உருவா அதாவது ஜிஹாது செய்ய வேண்டும், ஹிலாபத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த ஹிலாபத்து என்பதோ இஸ்லாமிய ஆட்சி என்பதோ நாங்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒன்றல்ல. ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தில் இருந்த மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று இஸ்லாமிய பேரரசு. உலக சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னால், உலகத்தில் மிக கூடுதலான பகுதியை ஆட்சி செய்த சமுதாயம் முஸ்லிம்கள். உலகத்தில் இன்றைக்கு மூளை முடுக்கலுக்கெல்லாம் தொழில்நுட்பத்தை பத்தியும் டெக்னாலஜியை பத்தியும் மேனிய விஷயங்களை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள். அப்ப எனவே நாங்க இன்னொரு இடத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு முன்னர் புதிதாக நாம ஆட்சி உருவாக்க போற சமூகம் கிடையாது, நம்ம ஆண்டவர்கள் இந்த உலகத்தை. அப்ப எதனால இழந்தோம், ஏன் இந்த ஆட்சி முஸ்லிம்களை விற்று போய்விட்டது என்பது சம்பந்தமாக நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னா எங்களோட வரலாற்றை நாங்க மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமான படிப்பினைகள் பல ஸ்பெயினுடைய வரலாற்றில் இருப்பதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்பெயினுடைய வரலாற்றை படிக்கின்ற போது ஏற்படுகின்ற மனவேதனைகள் ஒன்று என்ன தெரியுமா, ஒரு அந்த முஸ்லிம்கள் ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம் அந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்திலே உள்ள சில சின்ன சின்ன குட்டி சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இஸ்லாமிய அந்த நாட்டுக்கு, அதாவது ஸ்பெயின் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிலாபத்துக்கு அந்த ஆட்சிக்கு வரி செலுத்தியது. இதுதான் வரலாறா இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனா ஸ்பெயினுடைய வீழ்ச்சியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடைசிக்கு உர்நாத்தா என்ற அந்த ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இருந்த அந்த ஆட்சியின் போது அங்க உள்ள முஸ்லிம் மன்னர்கள் பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்களுக்கு டெக்ஸ்ட் கட்டினார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த வரலாற்றெல்லாம் நம்ம படிக்கின்ற போது உண்மையிலேயே ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த சமுதாயம் எதனால் அதிகாரத்தை கைப்பற்றிச்சு, எதனால் அந்த அதிகாரம் இல்லாமல் போனது என்பது சம்பந்தமாக நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை எதில் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பலவீனம் எதில் இருக்கிறது என்பதை நம்ம மிக எளிதாக எடை போட்டுக் கொள்ளலாம் என்பதை நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாங்க நேரடியாக இந்த ஸ்பெயினை பத்தி பார்ப்பதற்கு நாங்க செல்வோம். ஷிபுகுல் ஜசீரா அல் ஐபீரியா, ஐபீரியன் பெனிசுலான்னு சொல்வார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அந்தலுஸ், அரபியிலே அந்தலுஸ் என்பார்கள். இன்றைக்கு இது போர்ச்சுகல் ஸ்பெயின் என்ற இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீன்னு சொல்வார்கள், மத்திய தரைக்கடல்ல இருந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தீப கட்பம் தான் ஸ்பெயின் என்பது. அது இன்றைக்கு போர்ச்சுகலாகவும் அதனுடைய மேற்கு பகுதி வந்து போர்த்துக்கல் என்ற ஒரு நாடு, மற்றைய பகுதி வந்து அதாவது ஸ்பெயினாக இருக்கிறது, அதனுடைய வடக்கு பகுதி பிரான்ஸாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரான்ஸ்ல 80% பகுதி முஸ்லீம்கள் கைப்பற்றினாங்க என்று சொன்னா நாங்க நம்புவோமா, நமக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த அடையாளங்கள் இன்றைக்கு இருக்குதா தெரியாது. ஆனா இந்த ஸ்பெயின் வரலாற்றை படிச்சிருப்போக்குள்ள நீங்க பார்க்கலாம் பிரான்சுடைய 80% பகுதி முஸ்லிம்களால கைப்பற்றப்பட்டது. ஆனா இன்றைக்கு பிரான்ஸ் முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளிலே இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதிலும் இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதிலும் இன்னும் சொல்ல போனால் அதாவது இந்த இஸ்திஅமார் காலனித்துவ காலத்திலே லிபியா போன்ற அது போன்ற ஏனைய முஸ்லிம் நாடுகளையெல்லாம் கைப்பற்றி தன்னுடைய காலனித்துவத்தின் அடையாளமாக அங்கே இஸ்லாமி எழுச்சி வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ் என்பது. இந்த பிரான்சுடைய 80% பகுதிகள் முஸ்லிம்களால கைப்பற்றப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் பாரிசுடைய கதவை இஸ்லாமிய படைகள் போய் தட்டக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய செல்வாக்கு விரிந்த ஒரு பகுதிதான் ஐரோப்பாவுடைய இந்த தெற்கு பகுதியாக அல்லது மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நாம் பார்க்க போகின்ற இந்த ஸ்பெயினுடைய வரலாறு என்பதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இது கிட்டத்தட்ட அதாவது இன்றைக்கு இரண்டு நாடுகளாக இருந்தாலும் இது ஒரு தீபகற்பம். இதுக்கு அந்தலுஸ் என்று சொல்வார்கள். சுமார் 6 அதாவது எகிப்துல 3 ஒரு பகுதியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. இந்த பகுதியில இதனுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இதனுடைய பழங்குடிகளாக இருந்தவர்கள் இஸ்கண்டினாபியா என்ற இஸ்கண்டினேவியன் என்று சொல்லக்கூடிய அதாவது டென்மார்க் ஸ்வீடன் நோர்வே போன்ற இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் காட்டு மிராண்டித்தனமானவர்கள் அவங்களோட வரலாற்றை பார்த்தா விளங்கும். இவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வட ஐரோப்பாவுடைய வட பகுதியிலிருந்து தெற்கு பகுதியாக இவங்க பயணித்து இந்த ஸ்பெயினை கைப்பற்றி அதுல வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு வண்டல் என்று சொல்லப்படும். வண்டல் என்று சொன்னா அதுக்கு ஆங்கில மொழிக்கு நம்ம அர்த்தத்தை பார்ப்போம்னு சொன்னா காட்டு மிராண்டித்தனமான நாகரிகம் தெரியாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு தான் இந்த வண்டலிசம் என்று சொல்லப்படுறத நாங்க ஆங்கிலத்துல பார்க்கலாம். இதுவனால அந்த மக்கள் அங்க இருந்ததால அது பந்தலூசியா என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அது அரபியில அந்தலுசு என்று மறுவியது என்று பார்க்கலாம். இதனால் தான் ஸ்பெயினுக்கு அரபியிலே அந்தலுசு என்று பெயர் வந்துச்சுன்றத நம்ம வரலாற்றுல பாக்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம்னு சொன்னா ஏன் இது ஸ்பெயின் சம்பந்தமான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அறிவு? அதுக்கு பின்னாடி இந்த வண்டல் என்று சொல்லக்கூடிய இந்த இன மக்கள் அந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள். அதன் பின்னர் அங்க விசிகோதிக் என்று சொல்லக்கூடிய அரபியிலே கூத் அல்லது கவுத் என்று சொல்வார்கள், இந்த மன்னர் இந்த மக்கள் தான் அந்த பிரதேச ஆட்சி செய்யறாங்க. முஸ்லிம்கள் ஸ்பெயினை கைப்பற்றுகின்ற வரைக்கும் இவர்களுடைய கை அதிகாரத்தில் தான் ஸ்பெயின் இருந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். இது ஸ்பெயின் சம்பந்தமான ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம்.